குறுகிய காலம்தான் பல் கலாச்சார விவகாரங்களின் துணை அமைச்சராக இருந்த கிரெய்க் லாண்டி அவர்களிடம் துணை அமைச்சராக அவர் சாதித்தவை என்ன என்று கேட்டதற்கு,
எனது பணி ரெண்டு முக்கிய செயற்பாட்டை கொண்டது. சமூகங்களுக்கிடையே ஒழுங்கு நல்லிணக்கம் என்பதை கவனிப்பது ஒரு பக்கம், மற்றது புகலிடம் கூடி வந்தவர்களை ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்த தேவையானவற்றை செய்வது. நல்லிணக்கத்தை எடுத்துக்கொண்டால், இந்த வருடம் மார்ச் மாதத்தில் நல்லிணக்க நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினோம். இந்த வருடம் நாம் எடுத்து சென்ற செய்தி எல்லோருக்கும் இங்கே இடம் இருக்கிறது என்பது. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் இந்த பொறுப்பை ஏற்க முன்னர் இருந்த 2.5 வருடங்களை நோக்கினால், ஆஸ்திரேலியர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நான் தொடர்ந்து குரல் கொடுத்திருப்பது உங்களுக்கு தெரியும். அதே குரலைத்தான் பிரதமர் மல்கம் டேம்பிளும் கொடுத்து வருவது உங்களுக்கு தெரியும். பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய எனது தொகுதியில் இது குறித்து நான் கடமையாற்ற கிடைத்தது எனக்கு பெருமிதம்தான். மறுபுறம் பார்த்தால், மனிதாயமான அடிப்படையில் போலிடம் கோருவோரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். சிரியா நாட்டிலிருந்து அதிகமானவர்களை நாம் ஏற்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொல்லி வந்திருக்கிறேன். அதனால்தான் என்னவோ அந்த திட்டத்தை செயற்படுத்தும் பொறுப்பும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் இது குறித்து குரல் கொடுத்து வந்திருக்கிறேன். அப்போதைய பிரதமர் டோனி அபட்டும் அமைச்சர் டட்டனும் அறிவித்த போது தொலைக்காட்சியில் பார்வையிட்ட நான் அழுதே விட்டேன். இதில் நல்ல விடயம் என்னவென்றால், அதை செயற்படுத்தும் பொறுப்பு எனது கைகளில்.
புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து அவர் பேசியதால் அது குறித்த கேள்வியுடனேயே ஆரம்பிக்கலாம் என்று, புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து லிபரல் கட்சியின் கொள்கைகளை லேபர் கட்சியும் கிரீன்ஸ் கட்சியும் காரசாரமாக விமர்சித்துள்ளன. இதுதான் உங்கள் கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வேறுபாடா என்று கேட்டதற்கு,
அதுவும் ஒரு முக்கிய கொள்கை வேறுபாடுதான். நான் மனிதாயமான பார்வையில் தான் இதனை பார்க்கிறேன். மனிதர்களின் துயரத்தில் லாபம் சம்பாதிக்கும் ஆழ்கடத்தல்காரர்கள் நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, முக்கியமாக நடுக்கடலில் மூழ்கி சாழ்பவர்கள் தடுக்கப்பட வேண்டும். இவை எமது கொள்கையின் முன்பக்கம் என்று சொன்னால், மறுபக்கத்தில் படகில் வருபவர்களை நிறுத்தியதன் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு மனிதாயமான அடிப்படையில் குடி வருபவர்களின் எண்ணிக்கையை அமைச்சர் டட்டனும் எமது அரசும் 13,750 11,750 அதிகரிக்க ஒத்துக்கொண்டுள்ளது. அடுத்த 4 வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் 5,000 பேராக அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி கடுமையாக இருந்தமையால் தான் சிரியாவின் போரிட கோரிக்கையாளர்களை வரவேற்கவும் முடிந்தது. எமது எல்லைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்றால் இப்படியான செயற்பாடுகளை நாம் கொண்டு நடத்த முடியாது. இது மற்ற கட்சிகளின் கொள்கையை விட வித்தியாசமானது என்று சொல்லலாம். ஆதலால், எல்லையை பாதுகாப்பதன் மூலம் ஆழ்கடத்தல்காரர்களது வியாபாரத்தை நிறுத்துவதன் மூலம் தான் மனிதாயமான குடியேற்றங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
சிரிய நாட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து கிரெய்க் லாண்டி அவர்கள் பேசிய காரணத்தால் 12,000 புகலிட கோரிக்கையாளரை அனுமதிப்பதாக அரசு அறிவித்திருந்தாலும், இதுவரை மிக குறைந்த தொகையினரே இதுவரை ஆஸ்திரேலியா வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருப்பதால், இதுவரை எத்தனை சிரிய நாட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு,
தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் இப்பொழுது அரசு இடைக்கால பொறுப்பாட்சியில் இருப்பதால் எல்லா அமைச்சுக்களும் தானாகவே இயங்குகின்றன. எனது தரவுகள் சில வாரங்களுக்கு முன் புறப்பட்டவை. ஆனால் ஏப்ரல் மாத கடைசியில் 8,000 பேர் வரை முதற்கட்ட விண்ணப்பத்தில் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். 2,200 விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் மனிதாயமான விசாக்களில் உள்ள சிக்கல் என்னவென்றால், விசாக்கள் வழங்கப்பட்டாலும் புகலிட கோரிக்கையாளர்கள் இங்கே வருவதற்கு பல காலம் எடுக்கலாம். அவர்கள் இங்கே வருவதற்கு முதல் நாள் தான் எமக்கு தெரிய வரும் அவர்கள் வருகிறார்கள் என்று. இப்போதைக்கு 2,200 பேர் அடுத்த மாதத்துக்குள் வந்துவிடுவார்கள் என்றும், மற்ற 7,000-8,000 பேர் ஒரு வருடத்துக்குள் வந்துவிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். பாதுகாப்பிற்காக நாம் அறிமுகப்படுத்தியிருக்கும் வழிமுறைகளை அவர்கள் கடைபிடித்திருந்தால் அவர்கள் விரைவில் வந்திறங்குவார்கள். நாட்டின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.
புகலிட கொள்கைகளை தொடர்ந்து கல்வி குறித்த சில கேள்விகளை தொடுத்தோம். கல்வி சீர்திருத்தத்திற்காக வெளியிடப்பட்ட கான்ஸ்கி அறிக்கையில் கூறப்பட்ட அனைத்தையும் செயற்படுத்தவில்லை என்றும், பல்கலைக்கழக கட்டணங்களை லிபரல் கட்சி அதிகரிக்க முனைகிறது என்றும் லேபர் கட்சி முன்வைக்கும் குற்றச்சாட்டு குறித்து என்ன சொல்வார் என்று கேட்டதற்கு,
உங்களது இரண்டாவது கேள்விக்கு முதலில் பதில் சொல்ல விரும்புகிறேன். பல்கலைக்கழக கட்டணங்கள் குறித்த சட்ட முன்வடிவு 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது குறித்து செனட்டர் பர்மிங்ஹாம் ஒரு மறு ஆய்வு செய்து வருகிறார். எதிர்வரும் தேர்தலில் இதனை நாம் ஒரு புதிய கொள்கையாக முன்வைக்கவில்லை. கொன்சியர்க்கியை எடுத்துக்கொண்டால், ஆம், இது குறித்து எமது அணுகுமுறை வித்தியாசமானது. இதுவரை நாம் கல்விக்காக ஒதுக்கியுள்ள தொகை இதுவரை எந்த அரசும் ஒதுக்காத அளவு தொகையாகும். அதைவிட 1.2 பில்லியன் தொகையை ஆசிரியர்களை பயிற்றுவிக்கவும் அவர்கள் வெற்றி பெறவும் நாம் ஒதுக்கியுள்ளோம். இதனை ஏன் செய்திருக்கிறோம் என்று கேட்டால், ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அடுத்த 3 வருடத்துக்கு நாம் கல்விக்காக பெரும் தொகையை ஒதுக்கியுள்ளோம். 1998 2012 வரை கல்விக்கான செலவு 100% அதிகரித்துள்ளது. ஆனால் மாணவர் தொகை 18% தான் அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச அளவில் கணிதம், வாசித்தல், விஞ்ஞான கல்வியறிவு என்பவற்றை எடுத்து பார்த்தால் 8 முதல் 10 இடங்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம். கொரியா, போலந்து போன்ற நாடுகள் எம்மை விட மிக குறைவாக செலவழித்தாலும் அந்நாட்டு மாணவர்கள் சர்வதேச அளவில் நமது மாணவர்களை விட சிறப்பாக செய்கிறார்கள். அதனால் தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், மாணவர்களுக்கு செலவு செய்வது ஒன்று, அதைவிட ஆசிரியர்களது செயற்திறனை அதிகரிப்பதன் மூலம்தான் நாம் கல்வியை வளர்க்க முடியும். அதனால்தான் செனட்டர் பர்மிங்ஹாம் 1.2 பில்லியன் தொகையுடன் ஒரு மறு ஆய்வு செய்து வருகிறார்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடுபவர் லிபரல் கட்சி உறுப்பினரும் ரீட் தொகுதி வேட்பாளருமான கிரெய்க் லாண்டி. அடுத்து மருத்துவ சுகாதார சேவைகளை பற்றி பேசலாம் என்று கேட்டு, மருத்துவ வசதிகள் அனைத்தையும் தனியார் கைகளில் கையளிக்க லிபரல் கட்சி திட்டமிட்டிருக்கிறதா? பல்க் பில்லிங் எனும் மருத்துவ சேவைக்கான தொகையை நேரடியாக மருத்துவர்களுக்கு வழங்கும் திட்டத்தை முற்றாக நிறுத்தும் நோக்கம் லிபரல் கட்சிக்கு இருக்கிறதா என்று கேட்டதற்கு,
No, it's not. That is scurrilous Labor propaganda. And I would urge your listeners,
இது முற்றிலும் பொய்யான லேபர் கட்சியின் பிரச்சாரம் என்பதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். உங்கள் நேயர்களை இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் கோருகிறேன். நாங்கள் மெடிக்கேர் திட்டத்தை பூரணமாக நம்பி செயற்படுத்துகிறோம். ஆனால் அது செயற்றுடன் இயங்க வேண்டுமானால் அது தொடர்ந்தும் செயற்படக்கூடிய வகையில் அதனை நாம் கொண்டு நடத்த வேண்டும். கடந்த வருடம் மருத்துவ சுகாதார வசதிக்காக நாம் $23 பில்லியன் செலவழித்திருந்தோம். இந்த வருடம் அது 26 பில்லியனாக உயரப்போகிறது. அதனை எப்படி திறம்பட செயற்படுத்தலாம் என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம். 2014 லேபர் கட்சி தான் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் மெருக்கிய பணத்தை குறைக்க முயன்றது. நாம் அதனை அதிகரித்திருப்பது மட்டுமல்லாது அதனை எப்படி திறம்படுத்தலாம் என்று ஆராய்ந்து வருகிறோம். இதிலே நீங்கள் அவதானிக்க வேண்டியது என்னவென்றால், முன் எப்பொழுதும் இல்லாத அளவு இப்பொழுது பல்க் பில்லிங் நடக்கிறது. கடந்த வார இறுதியில் கேத்தரின் கிங் கூட இது குறித்து அவர்கள் கூறுவது பொய் என்பதையும், ரட் கில்லாட் அரச காலத்தை விட தற்போது அதிக பல்க் பில்லிங் என்பதையும் தரவுகள் எல்லாம் காட்டும்.
எமது நிகழ்ச்சியை கேட்கும் பலர் இங்கே குடிவந்தவர்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒருவர் இங்கே 35 வருடங்கள் வாழ்ந்தால்தான் முழுமையான ஓய்வூதியத்தை பெற முடியும் என்ற திட்டத்தை லிபரல் கட்சி அறிமுகப்படுத்த முனைந்தது. சற்று முதிந்த பின்னர் இங்கு குடிவந்தவர்கள் அதனால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என நினைக்கிறார்கள். அது பற்றி என்ன சொல்வார் என்று கேட்டதற்கு,
அதிலே ஒரு திருத்தத்தை கூற விரும்புகிறேன். 35 வருடங்கள் அல்ல, ஒருவர் 10 வருடங்கள் இங்கே வாழ்ந்திருக்க வேண்டும். மற்ற பல விடயங்களைப் போல் ஓய்வூதிய திட்டமும் நீண்ட நாள் நிலத்திருக்க கூடியதாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓய்வூதியத்துக்கு தேவையான தொகை வருடாவரிடம் 25% அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. வரவு செலவு திட்டத்தில் அது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணரலாம். ஆனால் ஓய்வூதியத்தை தொடர்ந்து வழங்கும் வகையில்தான் நாம் திட்டம் தீட்டுகிறோம். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தகுதியில் அடிப்படையில் தான் பலர் இங்கே குடி வருகிறார்கள். மற்றவர்களை விட அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். உங்களுடைய நேர்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் இதை யோசித்து பாருங்கள். 13,750 பேரை மனிதாயமான அடிப்படையில் நாம் அனுமதிக்கும் அதே வேளை 180,000 பேரை தகமை அடிப்படையில் கூடி வருவார்கள். எனவே 10 வருடங்களின் பின்பு அவர்களால் ஓய்வூதியம் பெற முடியும். இதிலே சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. புகலிடம் கூடி வருபவர்கள் வேறு விதமாக கணிக்கப்படுவார்கள். அவர்கள் கல்வி மற்றும் தொழில் துறை வசதிகள் மறுக்கப்பட்ட சூழலில் இருந்து இங்கே வருகிறார்கள். அவர்களை முன்னேற்ற அரசு முனைகிறது. எல்லோரையும் மனிதாயமானத்துடன் தான் ஆஸ்திரேலியா நடத்த
விரும்புகிறது.
வரிமுறைகள் பணம் படைத்தவர்களுக்கும் தொழில் துறைகளுக்கும் சாதகமாக அமைந்திருக்கிறது என்று உங்களுக்கு எதிராக வாதிடுபவர்கள் பேசுகிறார்களே, அதற்கு என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டதற்கு,
மீண்டும் இதுவும் லேபர் கட்சியின் பிரச்சாரம் தான். இப்படியான செய்திகளை நான் கேட்கும் போது சிரிப்பேன். நமது வரிமுறை அதிகரிக்கும் அளவிலானது அதிக பணம் சம்பாதிப்பவர்கள் அதிக வரி கொடுக்கிறார்கள். அது எல்லோருக்கும் நியாயமானது. அப்படித்தான் பல காலமாக இருந்து வருகிறது. மில்லியனர்களுக்கு நாம் வரிச்சலுகை கொடுப்பதாக எம்மை விமர்சிப்பவர்கள் சொல்கிறார்கள். 1 மில்லியன் வருமானம் பெறுபவர் 460,000 வரி செலுத்துகிறார். அதாவது 46% வரி கொடுக்கிறார். 60,000 சம்பாதிப்பவர் 11,000 அல்லது 18% கொடுக்கிறார். லேபர் கட்சி ஆஸ்திரேலியர்களை பயமுறுத்தி மக்களை பிளவுபடுத்துகிறது. எமது வரிமுறை நியாயமற்றது என்று சொல்பவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். எமது வரிமுறை நியாயமற்றது என்று நிரூபிக்க முடியுமா என்று கேட்கிறேன்.
கடந்த 3 வருடங்களில் லிபரல் கட்சி சாதித்தது என்ன என்று கேட்டதற்கு,
obviously we have stopped people smuggling and we've stopped deaths.
ஆட்கடத்தல்காரர்களை நிறுத்திவிட்டோம். கடலில் மக்கள் மூழ்குவதை தடுத்துவிட்டோம். அதன் பின்னணியில் மனிதாயமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்குள் அதிகமானவர்களை உள்வாங்குகிறோம். 18,750 பேரை வருடா வருடம் அனுமதித்திருக்கிறோம். பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் லேபர் கட்சி காலத்தில் எமது அரசின் செலவு 3.5-4% இருந்ததை நாங்கள் 2% குறைவாக்கி இருக்கிறோம். ஏன் அதை செய்கிறோம்? எமது பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக. நாட்டின் வரியை கட்டுவதற்காகவே நாம் கடன் எடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். உங்களுடைய வீட்டில் அப்படி நடக்க நீங்கள் விடுவீர்களா? எமது கொள்கைகள் மக்களுக்கு கசப்பானதுதான். ஆனால் நாம் எமது இருப்பை காட்டாவிட்டால் எதிர்கால சந்ததியினர் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். நாம் நடந்து வந்த பாதை இலகுவானதல்ல. ஆனால் அதற்காக நாம் பயப்படவில்லை. பாரிய கட்டுமான திட்டங்கள் உங்கள் கண் முன்னாலேயே நடப்பதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்திருப்பீர்கள். எனது தொகுதி மக்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், இன்னொரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாருங்கள். ஆஸ்திரேலிய மக்களிடம் நான் கேட்பது டேர்ன்புல் கோலேஷன் அரசுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்கள்.
கருத்து கணிப்புகள் எல்லாமே கடும் போட்டி என்று சொல்கின்றன. லிபரல் கட்சி வெல்வதற்கான சாத்தியம் என்ன, நீங்கள் வெல்லக்கூடிய சாத்தியம் என்ன என்று கேட்டதற்கு,
உண்மைதான், ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தல்கள் எப்பொழுதுமே கடுமையான போட்டிதான். நாம் எதையும் லேசாக எடுக்கவில்லை. எனது தேர்தல் பிரச்சாரம் 2013 செப்டம்பர் மாதமே ஆரம்பித்து விட்டது. ரைட் தொகுதி மக்கள் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். லிபரல் கட்சியை எடுத்துக்கொண்டால் நாம் பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்களைத்தான் முன்வைத்து செயற்படுகிறோம். உங்களுடைய நேயர்களுக்கு ஒன்றை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் அதிக வட்டி, வேலை இழப்பு என்று பல சிக்கல்கள் தோன்றும். பலரது கதைகள் கண்ணீரில் தான் முடியும். லேபர் கட்சியின் பொருளாதார கொள்கையில் அப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று
கேட்டுக்கொள்கிறேன்.
கிரேக் லாண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெற்றோம்.
Thank you very much. Shane, thank you, and thank you to listeners. I look forward to talking to you again soon.